வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் இருக்கிற 100வது குறள். இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் இருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்க? நல்ல இனிமையான சொற்கள் இருக்கிறப்போ அதை விட்டுட்டு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற கடினமான சொற்கள் உபயோகிக்கிறது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல இனிமையான பழங்கள் இருக்கிறப்போ அதை பறித்து சாப்பிடாமல் கசப்பான காயை சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை கேட்டால் நிச்சயமாக நீங்கள் இந்த குறளோட அர்த்தத்தை மறக்கவே மாட்டீங்க. இது ஒரு மந்திர மரத்தை பற்றினது. எனக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு மாய மந்திரங்கள்னால் எவ்வளோ பிடிக்கும்னு. சரி, கதைக்குள்ளே போவோமா? ஒரு ஊரில் யுகேந்திரன் மகேந்திரன் சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்களாம். யுகேந்திரன் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இழகிய மனசுடையவங்க, நல்ல இனிமையான கனிவான சொற்களையே பேசுவாங்க. ஆனால் மகேந்திரனோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு வயசானவர் மகேந்திரன் வீட்டு திண்ணையில் வந்து படுத்தாங்க. அதை பார்த்து மகேந்திரனுக்கு செம்ம கோவங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல், யோ கிழவா, எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏன் வீட்டு திண்ணையில் வந்து படுத்திருப்ப? ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணு அப்படின்னு கத்துனான். அந்த வயசானவரோ, இந்த இரவு நேரத்தில் நான் எங்கப்பா போவேன், மழை வேற பெய்யுது, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் இங்கே தங்கிக்கிறேனே, காலையில் விடிஞ்சதும் கிளம்பிடுவேன் அப்படின்னு கெஞ்சினாங்க. ஆனால் மகேந்திரன் கொஞ்சம் கூட மனம் மாறாமல் அவரை மிரட்டி விரட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்த யுகேந்திரன் வெளியே வந்தாங்க. அந்த முதியவரை பார்த்து, பெரியவரே, நீங்கள் ஏன் வீட்டில் தங்கிக்கலாம், வாங்க அப்படின்னு அன்பாக அழைச்சாங்க. இரவு சாப்பாடு கொடுத்து நிம்மதியாக தூங்க வச்சாங்க. அதிகாலையிலேயே எழுந்த அந்த முதியவர், மகனே, எனக்கு உதவியதுக்கு ரொம்ப நன்றிப்பா, உனக்கு என்னைக்காவது உதவி தேவைப்பட்டா இந்த பெட்டியை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி யுகேந்திரன் கையில் ஒரு மரப்பெட்டியை கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு யுகேந்திரனுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. எந்த வைத்தியராலையும் அவரை குணப்படுத்தவே முடியலை. யுகேந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போதான் அந்த பெரியவர் கொடுத்து சென்ற அந்த பெட்டி ஞாபகம் வந்துச்சான். என்னதான் இருக்குது அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ளே ஒரு வரைபடமும் ஒரு குறிப்பும் இருந்துச்சு. என்ன குறிப்பு? மாயங்கள் செய்திடும் மந்திர மரம் மானும் மயிலும் வழிகாட்டும் அப்படின்னு இருந்துச்சு. சரி, அந்த இடத்துக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யுகேந்திரன் கிளம்புனாங்க. என்ன ஆச்சரியம், அந்த வரைபடத்தில் குறிப்பிட்டிருந்தது மாதிரியே ஒரு அழகான ஆண்மயில் தன் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சான். அது கிட்ட போன யுகேந்திரன், அகிலம் வியக்கும் மழகிய மயிலே, மந்திர மரத்திற்கு கூட்டிட்டு போற மான் கிட்ட என்ன போய் விடுறியா அப்படின்னு அன்பா கேட்டாங்க. மயிலும் மகிழ்ச்சியா அவனை மான் கிட்ட கூட்டிட்டு போச்சு. மயிலுக்கு நன்றி சொல்லிட்டு மானை பார்த்து நடந்தாரான். மான் கிட்ட போய், கண்களை கவரும் புள்ளி மானே, தயவு செஞ்சு என்ன அந்த மந்திர மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போவியா அப்படின்னு அன்பா அமைதியா கேட்டாங்களாம். மானும் சந்தோஷமா அவரை அந்த மந்திர மரம் இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. மானுக்கும் நன்றி சொல்லிட்டு மரங்களை பார்த்தான் யுகேந்திரன். எல்லா மரங்களும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதுல மந்திர மரம் எதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி, மரம்கிட்டே கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு மரங்களை பார்த்து, மனம் மயக்கும் மரங்களே, உங்களில் மந்திர மரம் யாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். என்ன ஆச்சரியம், உடனே முன்னாடி இருந்த மரங்கள்லாம் அப்படியே நான் விலகி போச்சான். நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சான், தங்கம் போல மின்னிச்சான். அதுகிட்ட போய், மாயங்கள் செய்தின் மந்திர மரமே, என் மாய நோய் நீங்கிட பழம் ஒன்று தாயேன் அப்படின்னு வேண்டுனானாம். உடனே அந்த மரமும் தாழ்ந்து வந்து தன்கிட்ட இருந்த எல்லா பழங்கள்லையும் பெரிய பழுத்த சிவப்பான பழத்தை அவனுக்கு கொடுத்துச்சான். அந்த மரத்துக்கு கைகூப்பி நன்றி சொன்ன நம்ம யுகேந்திரன் அதை சாப்பிட்ட உடனே அவன் நோய் காணாமல் போனதை பார்த்தானா. மேலும் அவன் ரொம்ப இளமையாகவும் பலசாலியாகவும் உணர்ந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த யுகேந்திரனை பார்த்த மகேந்திரனுக்கு உடனே பொறாமல் வந்துருச்சான். உடனே போய், என்னாச்சு மகேந்திரா, உனக்கு எப்படி உடம்பு சரியாச்சு, என்ன நடந்தது, உடனே சொல்லு அப்படின்னு கேட்டாராம். நம்ம யுகேந்திரன் ரொம்ப நல்லவன் இல்லையா, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களாம். உடனே மகேந்திரன், இப்போதே அந்த வரப்படத்தின்ட்டு கொடு, நானும் போய் மறு பழம் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டானாம். நம்ம யுகேந்திரன் எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே அந்த வரைபடத்தை மகேந்திரன்ட்ட கொடுத்துட்டாங்களாம். இந்த பேராசை கொண்ட மகேந்திரன் உடனே புறப்பட்டு நம்ம மயில் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்களாம். அங்கே நின்றுட்டு இருந்த நம்ம மயிலிட்ட, ஏய் மயிலு, ஒழுங்காக மான்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா உன் தோகையை பிச்சு 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 எரிஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டினாங்களாம். மயிலும் பயந்து போய் மான்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு ஓடி போயிடுச்சான். உடனே மானை பார்த்துட்டு அதுட்ட, ஏ மானே, மந்திர மரம் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ, இல்லை உன்னை இப்போவே வேட்டையாடிடுவேன் அப்படின்னு கத்துனானான். மானும் நடுங்கியபடியே என்ன பண்ணிச்சான், அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுருச்சான். உடனே அந்த மரங்களை பார்த்து மகேந்திரன், மரங்களே, மரியாதையாக மந்திர மரத்தை காட்டுங்க, இல்லைன்னா உங்கள் எல்லாரையும் வெட்டி சாச்சிருவேன் அப்படின்னு மிரட்டினானான். உடனே இந்த மரங்கள்லாம் ரெண்டு பக்கமும் விலகிருச்சான். மந்திர பழம் மறுபடியும் ஜலிச்சிச்சான். அதுக்கிட்ட போய் மகேந்திரன், என் சகோதரனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு பழத்தை கொடு அப்படின்னு கத்துனான். மரம் என்ன பண்ணிச்சான், ஒரு பச்சை நிறக்காய கொடுத்துச்சான். உடனே அதுட்டு வெடுக் அப்படின்னு பிடுங்கி ரக் அப்படின்னு கடிச்சானான். உடனே தூ அப்படின்னு துப்பிட்டானான். ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருந்துச்சான். இன்னும் என்ன ஆயிடுச்சான், அவன் தோல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிச்சான், முடியெலாம் நரைக்க ஆரம்பிச்சிச்சான், முதுகில் ஒரு பெரிய கூன் விழுந்துச்சான், சட்டுன்னு ஒரு வயசான கிழவன் மாதிரி ஆயிட்டானான். அதிர்ச்சி அடைஞ்ச மகேந்திரன் மரத்தை பார்த்து, ஏ மரமே, உன்ட்ட எவ்வளோ நல்ல கனிந்த பழங்கள்லாம் இருக்குது, எப்படி இருக்கப்போ ஏன் எனக்கு இந்த கசப்பான காயை கொடுத்து இப்படி நாக்குன அப்படின்னு கேட்டானா அழுதுகிட்டே. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், நம் தமிழ் மொழியில் எத்தனை நல்ல கனிவான சொற்கள் இருக்குது, அதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் நீ எப்பவுமே கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறல்ல, அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிச்சான். மகேந்திரன் தன் தவறை உணர்ந்துட்டானாம். மந்திர மரத்திடம் ரொம்ப அழுது மன்னிப்பு கேட்டானாம். இனிமே சத்தியமாக யார் மனசும் கஷ்டப்படுறபடி பேசவே மாட்டேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு பழைய நிலைமை காக்கிரு அப்படின்னு கெஞ்சினானா. நம்ம கருணை கொண்ட அந்த மரம் அவனை மன்னிச்சு நல்ல கனிந்த சுவையான பழம் ஒன்றை கொடுத்துச்சான். மரத்துக்கு நன்றி சொன்ன மகேந்திரன் அதை உடனே சாப்பிட்டவனா பழைய நிலைமைக்கு மாறிட்டானான். வீட்டுக்கு போகிற வழியில் மான்கிட்டையும் மயில்கிட்டையும் மன்னிப்பு கேட்டானான். பின் எல்லாரும் அவனை போற்றும்படி புகழும்படி நல்லவனா வாழ்ந்தானாம். என்ன குழந்தைகளா, கதை பிடிச்சிச்சா? நம்மளும் திருவள்ளுவர் சொன்ன இந்த குறள் மாதிரி எப்பவுமே நல்ல இனிமையான சொற்களை தான் உபயோகப்படுத்தணும். மற்றவங்களை நம்ம வார்த்தை மூலமாக என்றைக்கும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கூடாது. பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியாக வாழணும். சீக்கிரமே இன்னொரு திருக்குறள் கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நல்ல சொற்களை பேசுவோம், நல்ல குழந்தைகளாய் வளர்வோம். சரியா? நன்றி. அன்பான குழந்தைகளா, வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது அடக்கமுடைமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 127வது குறள். எனக்கு பிடிச்ச திருக்குறள்களில் ஒன்று, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, யாகாவாராயினும் நாகாக்க. நம்மளால் எதை காக்க முடியாவிட்டாலும் நம்மளுடைய நாவை கண்டிப்பாக காக்கணுமா. காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அப்படி நம்ம நாவடக்கத்தோடு இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன சொல்லே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா? சரி, இதற்கான திருக்குறள் கதை சொல்கிறேன், கேட்க தயாராக இருக்கீங்களா? முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு பெரிய தேசத்தை ராஜா ரவிவர்மன் தன் ராணி தேவி பிரியாவோட சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்களாம். அவங்களுடைய ஒரே செல்ல மகள் தான் இளவரசி சிந்து. அவளுடைய நொறுங்கிய தோழி தான் பைரவி. சிந்து பைரவி அப்படின்னா தலைநகரில் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமானவங்க. ஆனால் ராணி தேவி பிரியாவுக்கு பைரவி அவ்வளோவா பிடிக்காதுங்க, ஏன்னா பைரவி சரியான வாயாடி. சில சமயங்களில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம எதிர்த்து பேசுவா. தான் ஏதோ இளவரசி மாதிரி நினச்சிக்கிட்டு கர்வமாக சுற்றுவா. மற்றவங்கள மதிக்காமல் நடந்தா. கடை தெருவில் அவள் கேட்குற விலையில் பொருட்களை கொடுக்கல அப்படின்னா கடைக்காரங்களே மிரட்ட ஆரம்பிச்சிருவா. நான் யார் தெரியும்ல, நான் நினச்ச அரசர்கிட்ட சொல்லி உங்கள் கடையை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள். இளவரசியோட நெருங்கிய தோழி அப்படிங்கிறதுனால பைரவியை யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. இதனால் பைரவி இன்னும் அதிகமாக பேசினாங்க. ஒரு நாள் ராஜா ரவிவர்மனுக்கு ஒற்றன் வந்து ஒரு செய்தியை சொன்னார். என்ன அப்படின்னா, பக்கத்து நாட்டு மன்னன் ராணி தேவி பிரியாவையும் இளவரசி சிந்துவையும் சிறைப்பிடிக்கவும் நம்ம நாட்டோட நாட்டின் மீது போர் தொடுக்கவும் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதனால் ராஜா அவசர அவசரமாக ராணியையும் இளவரசியையும் ஒரு ரகசியமான பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறதுக்காக வீரர்களை அனுப்புனாங்க. அப்போது சிந்துவும் பைரவியும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வீரர்கள் சிந்துவை கூட்டிகிட்டு போகிறத பார்த்த பைரவி, எங்கே போகிற அப்படின்னு கேட்டா. அதுக்கு இளவரசி, அது ராஜ ரகசியம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா. ஆனா பைரவி விடவே இல்லை. சொல்லு, நான் நன் தோழி தானே, சொல்லு அப்படின்னு ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தா. அதனால யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு சிந்து ரகசிய இடத்திற்கு போற வழிய பைரவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா. யாரும் எதிர்பார்க்காத வகையில அன்னைக்கே போர் தொடுத்தான் பக்கத்து நாட்டு அரசன். ராஜா ரவிவர்மன் போர்க்களத்தில் வெற்றிகரமாக போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது பக்கத்து நாட்டு அரசர் வீரர்களை மாறுவேடத்தில் அனுப்பி ராணியையும் இளவரசியையும் பிடித்து வர சொன்னான். ஆனால் ராணியும் இளவரசியும் ரகசியமான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்து நாட்டு வீரர்கள். மெதுவாக கடைத்தெருவில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போனாங்க. அப்போது ஒரு கடைக்காரர் சொன்னார், பைரவி இளவரசியோட நெருங்கிய தோழி அப்படின்னு பைரவியை பற்றி சொன்னாங்க. அவளுக்கு தான் இளவரசியை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எதேச்சியாக பைரவியும் அந்த கடைக்கு வந்தா. உடனே பக்கத்து நாட்டு வீரர்கள் மெதுவாக பைரவி கிட்டே பேச்சு கொடுத்தாங்களாம். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசலாமா? தப்பு தானே. ஆனால் பைரவி முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு கூட பார்க்காம இளவரசி பற்றி கேட்டதும் உடனே தற்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டா. நானும் இளவரசி சிந்துவும் எவ்வளோ நெருக்கம் தெரியுமா? நான் சொன்னால் அரசரே என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சத்தமாக சொன்னான். இவ தான் சரியான ஆள் அப்படின்னு நினச்ச எதிரி நாட்டு வீரர்கள் அவகிட்ட மெதுவாக வந்து, ஆனால் இப்போ ராணியும் இளவரசியும் அரண்மனையில் இல்லையே, ஏதோ ரகசிய இடத்துல வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த இடம் யாருக்கும் தெரியாது, என்ன தான் நெருங்கிய தோழியாக இருந்தாலும் உனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நக்கலாக சொன்னாங்க. இதை கேட்ட பைரவிக்கு கோபம் வந்துடுச்சு. யார் சொன்னாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. உடனே உஷாரான பக்கத்து நாட்டு வீரர்கள், சும்மா சொல்லாத, அரண்மனை ரகசியங்கள்லாம் யாருக்கும் தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவன் வாயன்னுனாங்க. உடனே பைரவி சும்மா இல்லாமல், நான் ஒன்றும் சாதாரண மனவெல்லாம் கிடையாது, ராணியும் இளவரசியும் சுரங்கம் வழியாக அரண்மனைக்கு கிழக்கு இருக்கிற காட்டில் இருக்கிற குகையில் பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா. உடனே எதிரி நாட்டு வீரர்கள் போய் குகையில் இருந்த அரசியையும் இளவரசியையும் சிறைபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் பைரவியை திட்டி தீத்தாங்களாம். நீ மட்டும் வாய் அடக்கிட்டு இருந்துன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா நம்ம நாட்டுக்கு அப்படின்னு அவளை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட அரசரும் பயங்கரமாக கோபப்பட்டார். கஷ்டப்பட்டு கடுமையாக போராட்டம் போர் செஞ்சு 3வது நாள் முடிவில் ஜெயிச்சார். அதோட ராணியையும் இளவரசியும் பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்க. பைரவி விசாரணைக்காக அரண்மனைக்கு அழைக்கப்பட்டாள். அவையில் எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நின்னா பைரவி. விசாரணையின் போது நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் அரசர். இதுக்கு முன்னாடி அரசரோட பெயரை கடத்தெருவில் உபயோகிச்சு எல்லாரையும் மிரட்டினா இல்லையா, அதையும் கேள்விப்பட்டு இன்னும் கோபம் வந்துச்சா அரசருக்கு. பைரவியை பார்த்து சொன்னாரா, என் மக சிந்துவை போல உன்கிட்டையும் பாசமாக இருந்தேன். அப்படி ஒரு இடத்துல உன்னை வச்சிருந்தப்போ நீ அதுக்கேத்தாக்கில் நடக்கலை. யாரா இருந்தாலும் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நீ உன் நாவினை அடக்காம வாயடக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்க. அதனால வந்த ஆபத்தை பாத்தியா? அதனால உன்னை நாடு கடத்த ஆணையிடுகிறேன் அப்படின்னு கர்ஜித்தார். இதை கேட்டு அதிர்ந்து போன பைரவி, நான் செய்தது தவறுதான் அரசே, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமே நான் வாயடக்கத்தோட எல்லார்கிட்டையும் மரியாதையாகவும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுவேன் அப்படின்னு அழுதான். சரி, அவன் மேலே இரக்கம் கொண்ட நம்ம அரசர், சரி சரி இனிமே நீ திருந்தி வாழ்வேன்னு நான் நம்புகிறேன், நாட்டில் இருந்துக்கோ, ஆனால் அரண்மனைக்குள்ளே வர உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ரொம்ப வருத்தமாக பைரவி தன் வீட்டுக்கு போயிட்டா. என்ன குழந்தைகளா, பைரவியோட கதையை கேட்டிங்களா? அவள் தன் வாயை அடக்காமல் வீணாக பேசினதுனால வீணான பிரச்சனையில் சிக்கி தன்னுடைய நெருங்கிய தோழிக்கும் ஆபத்தை விழ வச்சிட்டான். தனக்கு இருந்த நல்ல இடத்தையும் பெயரையும் அவளே கெடுத்துக்கிட்டான். அடுத்தவங்களோட சொல் பேச்சுக்கும் பழிக்கும் ஆளாயிட்டான். அதனால் நம்ம யாராக இருந்தாலும் எதை அடக்க முடியாவிட்டாலும் நாக்கை கண்டிப்பாக அடக்கி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம சொன்ன சொல்லே நமக்கு துன்பத்தை உண்டாக்கும். சரியா குழந்தைகளா? மேலும் ஒரு திருக்குறள் கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதிலா நபின். அன்பான குழந்தைகளா, வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போறது அடக்கமுடைமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 127வது குறள். எனக்கு பிடிச்ச திருக்குறள்களில் ஒன்று, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, யாகாவாராயினும் நாகாக்க. நம்மளால் எதை காக்க முடியாவிட்டாலும் நம்மளுடைய நாவை கண்டிப்பாக காக்கணுமா? காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. அப்படி நம்ம நாவடக்கத்தோடு இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன சொல்லே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா? சரி, இதற்கான திருக்குறள் கதை சொல்கிறேன், கேட்க தயாராக இருக்கீங்களா? முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு பெரிய தேசத்தை ராஜா ரவிவர்மன் தன் ராணி தேவி பிரியாவோட சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்களாம். அவங்களுடைய ஒரே செல்ல மகள் தான் இளவரசி சிந்து. அவளுடைய நொறுங்கிய தோழி தான் பைரவி. சிந்து பைரவி அப்படின்னா தலைநகரில் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமானவங்க. ஆனால் ராணி தேவி பிரியாவுக்கு பைரவி அவ்வளவா பிடிக்காதுங்க. ஏன்னா பைரவி சரியான வாயாடி. சில சமயங்களில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம எதிர்த்து பேசுவா. தான் ஏதோ இளவரசி மாதிரி நினச்சிக்கிட்டு கர்வமாக சுற்றுவா. மற்றவங்கள மதிக்காமல் நடந்தா. கடை தெருவில் அவள் கேட்குற விலையில் பொருட்களை கொடுக்கல அப்படின்னா கடைக்காரங்களே மிரட்ட ஆரம்பிச்சிருவா. நான் யார் தெரியும்ல, நான் நினச்ச அரசர்கிட்ட சொல்லி உங்கள் கடையை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இளவரசியோட நெருங்கிய தோழி அப்படிங்கிறதுனால பைரவியை யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. இதனால் பைரவி இன்னும் அதிகமாக பேசினாங்க. ஒரு நாள் ராஜா ரவிவர்மனுக்கு ஒற்றன் வந்து ஒரு செய்தியை சொன்னார். என்ன அப்படின்னா, பக்கத்து நாட்டு மன்னன் ராணி தேவி பிரியாவையும் இளவரசி சிந்துவையும் சிறைப்பிடிக்கவும் நம்ம நாட்டோட நாட்டின் மீது போர் தொடுக்கவும் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதனால ராஜா அவசர அவசரமாக ராணியையும் இளவரசியையும் ஒரு ரகசியமான பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறதுக்காக வீரர்களை அனுப்புனாங்க. அப்போது சிந்துவும் பைரவியும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வீரர்கள் சிந்துவை கூட்டிட்டு போறத பார்த்த பைரவி, எங்க போற அப்படின்னு கேட்டா. அதுக்கு இளவரசி, அது ராஜ ரகசியம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா. ஆனா பைரவி விட்டவே இல்லை. சொல்லு, நான் நன் தோழிதானே, சொல்லு அப்படின்னு ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தா. அதனால யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு சிந்து ரகசிய இடத்திற்கு போற வழிய பைரவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா. யாரும் எதிர்பார்க்காத வகையில அன்னைக்கே போர் தொடுத்தான் பக்கத்து நாட்டு அரசன். ராஜா ரவிவர்மன் போர்க்களத்துல வெற்றிகரமா போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து நாட்டு அரசர் வீரர்களை மாறு வேடத்துல அனுப்பி ராணியையும் இளவரசியையும் பிடித்து வர சொன்னான். ஆனா ராணியும் இளவரசியும் ரகசியமான இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்து நாட்டு வீரர்கள். மெதுவா கடைத்தெருவுல போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போனாங்க. அப்போ ஒரு கடைக்காரர் சொன்னாரு, பைரவி இளவரசியோட நெருங்கிய தோழி அப்படின்னு பைரவியை பற்றி சொன்னாங்க. அவளுக்கு தான் இளவரசியை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எதேச்சியாக பைரவியும் அந்த கடைக்கு வந்தான். உடனே பக்கத்து நாட்டு வீரர்கள் மெதுவாக பைரவிக்கிட்ட பேச்சு கொடுத்தாங்களாம். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசலாமா? தப்பு தானே. ஆனால் பைரவி முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு கூட பார்க்காம இளவரசி பற்றி கேட்டதும் உடனே தற்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டா. நானும் இளவரசி சிந்தும் எவ்வளோ நெருக்கம் தெரியுமா? நான் சொன்னா அரசரே என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சத்தமாக சொன்னான். இவ தான் சரியான ஆள் அப்படின்னு நினச்ச எதிரி நாட்டு வீரர்கள் அவகிட்ட மெதுவாக வந்து, ஆனால் இப்போ ராணியும் இளவரசியும் அரண்மனையில் இல்லையே, ஏதோ ரகசிய இடத்துல வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த இடம் யாருக்கும் தெரியாது, என்னதான் நெருங்கிய தோழியாக இருந்தாலும் உனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நக்கலாக சொன்னாங்க. இதை கேட்ட பைரவிக்கு கோபம் வந்துருச்சு. யார் சொன்னாங்க? அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. உடனே உஷாரான பக்கத்து நாட்டு வீரர்கள், சும்மா சொல்லாத, அரண்மனை ரகசியங்கள்லாம் யாருக்கும் தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவ வாய நோண்டினாங்க. உடனே பைரவி சும்மா இல்லாமல், நான் ஒன்றும் சாதாரண மனவெல்லாம் கிடையாது. ராணியும் இளவரசியும் சுரங்கம் வழியா அரண்மனைக்கு கிழக்கு இருக்கிற காட்டில் இருக்கிற குகையில் பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா. உடனே எதிரி நாட்டு வீரர்கள் போய் குகையில் இருந்த அரசியையும் இளவரசியையும் சிறைபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் பைரவியை திட்டி தீத்தாங்களாம். நீ மட்டும் வாய் அடக்கிட்டு இருந்துன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா நம்ம நாட்டுக்கு அப்படின்னு அவளை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட அரசரும் பயங்கரமாக கோபப்பட்டார். கஷ்டப்பட்டு கடுமையாக போர் செஞ்சு மூணாவது நாள் முடிவில் ஜெயிச்சார். அதோட ராணியையும் இளவரசியும் பத்திரமாக கூட்டிட்டு வந்தாங்க. பைரவி விசாரணைக்காக அரண்மனைக்கு அழைக்கப்பட்டாள். அவையில் எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நின்னா பைரவி. விசாரணையின் போது நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் அரசர். இதுக்கு முன்னாடி அரசரோட பெயரை கடத்தெருவில் உபயோகிச்சு எல்லாரையும் மிரட்டினா இல்லையா, அதையும் கேள்விப்பட்டு இன்னும் கோபம் வந்துச்சான் அரசருக்கு. வைரவியை பார்த்து சொன்னாரா, என் மக சிந்துவை போல உன்கிட்டையும் பாசமாக இருந்தேன். அப்படி ஒரு இடத்துல உன்னை வச்சிருந்தப்போ நீ அதுக்கேத்தாக்கில் நடக்கலை. யாராக இருந்தாலும் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நீ உன் நாவினை அடக்காம வாய் அடக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்க, அதனால வந்த ஆபத்தை பாத்தியா, அதனால உன்னை நாடு கடத்த ஆணையிடுகிறேன் அப்படின்னு கர்ஜித்தார். இதை கேட்டு அதிர்ந்து போன பைரவி, நான் செய்தது தவறுதான் அரசே, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இனிமே நான் வாயடக்கத்தோட எல்லார்கிட்டையும் மரியாதையாகவும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுவேன் அப்படின்னு அழுதான். சரி, அவன் மேலே இரக்கம் கொண்ட நம்ம அரசர், சரி சரி இனிமே நீ திருந்தி வாழ்வேன்னு நான் நம்புகிறேன், நாட்டில் இருந்துக்கோ, ஆனால் அரண்மனைக்குள்ளே வர உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ரொம்ப வருத்தமாக பைரவி தன் வீட்டுக்கு போயிட்டா. என்ன குழந்தைகளா, பைரவியோட கதையை கேட்டிங்களா? அவள் தன் வாயை அடக்காமல் வீணா பேசினதுனால வீணான பிரச்சனையில் சிக்கி தன்னுடைய நெருங்கிய தோழிக்கும் ஆபத்தை விளைவிச்சிட்டான். தனக்கு இருந்த நல்ல இடத்தையும் பெயரையும் அவளே கெடுத்துக்கிட்டா. அடுத்தவங்களோட சொல் பேச்சுக்கும் பழிக்கும் ஆளாயிட்டா.
அதனால் நம்ம யாராக இருந்தாலும் எதை அடக்க முடியாவிட்டாலும் நாக்கை கண்டிப்பாக அடக்கி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம சொன்ன சொல்லே நமக்கு துன்பத்தை உண்டாக்கும். சரியா குழந்தைகளா? மேலும் ஒரு திருக்குறள் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதிலா நபின்.